மனிதனுடைய வெற்றி தோல்வி விவகாரத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இரண்டு விடயங்களில் உள்ளடக்கியிருக்கிறான். ஒன்று ஏவல், அடுத்தது விலக்கல். ஏவல்களை எடுத்து நடக்கும் பொழுது நன்மாராயன் கூறுகிறான், விலக்கல்களின் பக்கம் செல்லும் பொழுது எச்சரிக்கை விடுக்கின்றான். ஏவல்களை எடுத்து நடந்து இன்மேலும் மறுமையிலும் கண்ணியத்தை பெற்று நாளை சூழப்பதிகளை தனதாக ஆக்கிக் கொள்ளுமாறும், விலக்கல்களின் பக்கம் சென்று கேவலம் அடைந்து நாளை மறுமையில் நரகத்துக்கு பலியாகாமல் இருக்குமாறும், முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் தத்வாவை கொண்டு வசியத் உபதேசம் செய்து கொள்கின்றேன். புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை தந்து எல்லா வகையான உபதேசங்களையும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானிலே தலையங்கங்களாக உள்ளடக்கினார்கள். எந்த ஒரு தலையங்கத்தையும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ரமலானில விட்டது கிடையாது. எந்த அமலம் செய்தாலும் ஈமானோட இஹ்திஸாபோட செய்து கொள்ளுங்கள் என்றார்கள். நோன்பு நோக்கிறதாக இருந்தாலும், இரவு நின்று வணங்குவதாக இருந்தாலும், லைலத்துல் கத்ரை தேடி அதிலே வணக்கம் புரிவதாக இருந்தாலும், ஈமானும் இஹ்திஸாபும் இருக்கும், உள்ளத்தில இறை நம்பிக்கை அல்லாஹ்வுடைய விசுவாசம் உறுதியாக இருக்கணும், அத்துடனே நலவை நாடும். அதிகமானவர்களுக்கு நலவை நாடும் தன்மை இருக்குது, என்றாலும் ஈமான்ல அவ்வப்பொழுது ஆட்டங்கள் ஏற்படுது. ஒமினன்னாசி மையா அபுதுல்லாஹ் அலாஹர் அல்லாஹ் சொல்கிறான், மனிதர்கள் சிலர்கள் இருக்கிறாங்க, அவர்கள் அல்லாஹ்வை வணங்குறது ஒரு ஓரத்தில். இவங்க ஏதேனும் நலவு ஏற்பட்டால் சந்தோஷமடைவார்கள், ஏதேனும் தீங்கு ஏற்பட்டால் கவலைப்படுவார்கள். இவங்களுடைய துனியா ஆகிரா ரெண்டும் நஷ்டம், ஹஜ்ரத் துன்யா வல் ஆகிரா என்று அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிடுகிறார். அந்நியவர்களும் நலவை நாடுவார்கள் என்றாலும் அவர்களிடத்தில் ஈமான் கிடையாது. நாங்களும் சில வணக்கங்களை புரிவதன் மூலமாக எனக்கு சொர்க்கம் கிடைக்கணும், என்னுடைய துன்பங்கள் நீங்கணும், எனக்கு பதவி கிட்டணும், என்னுடைய பிள்ளைகள் எனக்கு கண் குளிர்ச்சியாக அமைய வேண்டும் என்ற மலை போன்ற எண்ணங்கள் இருக்குது, அமல்கள் அதற்கு உரு கொடுக்கப்படுது என்றாலும் கூட ஈமான்ல நிறைவு இல்லாததின் காரணமாக நிறைவேறாமலேயே கபருடைய மண்ணுக்கு போய் தூங்குகிறார்கள். இந்த துன்யாவும் நஷ்டம், ஆகிராவும் நஷ்டம். எந்த அமலை செய்தாலும் ஈமான் இருக்கணும், நலவை நாடும். பல வருட காலங்களாக அஸான் சொல்கிறார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் அஸானை குறிப்பிட்டு இந்த ஹதீஸை சொன்னார்கள். அவர் அஸானை ஈமானோடும் இஹ்திஸாபோடும் செய்வார் என்றால் கியாமத்து நாள் அன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அவர்களுக்கு எந்த தடையும் இல்லாமல் சொர்க்கத்தை கொடுக்கிறார். இப்படியாக குடும்ப வாழ்க்கை, பெற்றோர்களோடு நடந்து கொள்ளக்கூடிய முறைகள் அனைத்திலையும் ஈமான் இஹ்திஸாப் இருக்கணும். ஆனால் கூலிக்கு மாரடிக்கிறதை போல கடமையை செய்வதற்கு நான் ஏவப்பட்டிருக்கிறேன் என்கிறதன் காரணமாக கடமையை நிறைவேற்றிவிட்டு நிறைவு பண்ணிட்டோம் என்று கூறிப்பு அடைய முடியாது. அல்லாஹ் அதிலே ஈமானும் எஹ்திசாபும் இருக்கிறதா என்கிறதனை உற்று நோக்கிறான். இன்று அமையாது வாழ்க்கையில் ரொம்பவும் சமீபத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான். நாங்கள் மடியிலே தழுவியவர்கள், அதாவது எங்களை மடியிலே தழுவியவர்கள், எங்களுடைய புஜங்கள் அனைத்துக்கும் உறுதி கொடுத்தவர்கள், அவர்களுடைய புஜங்களிலே எங்களை சுமந்தவர்கள், அவர்களுடைய தோள்களை ஒரு ஊஞ்சலை போல வைத்து எங்களை காத்தவர்கள், இவர்களின் ஊடாக எனக்கும் உங்களுக்கும் சுனத்தை ரொம்பவும் இலகுவாக பெற்றுக்கொள்ள முடியும். அதிகமானவர்கள் ஏராளமான அமல்கள்ல பொது விடயங்கள்ல கூட நிறைவு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக செய்துவிட வேண்டும் என்றாலும் தனக்கு ரொம்பவும் அன்பித்தவர்கள் அல்லாஹ்வுடைய வணக்கத்துக்கு பின்னால அவர்களை மறந்துவிடக் கூடாது, அல்லாஹ்வுடைய வணக்கத்தோடு இணைத்து கூறப்பட்டவர்கள் எங்களுடைய உம்மாவும் பாப்பாவும், இவர்களை நாங்கள் மறந்துவிட்டு எந்த அமல்களின் ஊடாக அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தந்தையுடைய பொருத்தத்தோடு இணைத்தார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சிறு வயதிலேயே தந்தையின் தாயையும் இழந்ததினால் கவலைப்பட்டார்கள். அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் நான் இந்த சந்தர்ப்பத்தில் இப்படி நடந்திருப்பேன். தொழுகையில இருந்தாலும் என்னுடைய தாய் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை அழைத்தாலும் கூட நான் பதில் கொடுப்பேன் என்ற அளவுக்கு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் கவலைப்பட்டார்கள். தன்னுடைய தாய் மரணித்த சம்பவத்திலே அவர்கள் கபூர் அறையிடத்திலே இருந்து அழுதார்கள். சுனத்தை அடைவதற்கு ஷார்ட்கட் என்னுடையும் உங்களுடையும் தாயும் தந்தையும். இதனால்தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய காலத்துல இந்த தலையங்கத்தை கூட விட்டுவிடல. மிம்பர் படியிலே ஏறும் பொழுது ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதத்தை எடுத்து வைக்கும் போது பதுவா செய்தார்கள். ரமலானை அடைந்தும் அதன் ஊடாக அல்லாஹ்வுடைய பொருத்தம் பெறாது, அதனை சீரான முறையிலே சங்கைப்படுத்தாது, யாரு பிரியாவிடை செய்கிறார்களோ அவர்களுக்கு நாசம் உண்டாவதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் என்றார்கள். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதுவா செய்துவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொல் ஆமீன், நபியே ஆமீன் என்று சொல்லுங்கள் என்றார்கள். ஏனெனில் செய்யப்பட்டது பதுவா. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி அவர்கள் துரிதமாக பதுவாக்கு ஆமீன் சொல்லாதவர்கள். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆமீன் சொல்லுங்கள் நபியே என்று சொல்ல வைத்தார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் இந்த உம்மத்துக்கு பதுவா செய்ததற்கு ஆமீன் சொன்னார்கள் என்றால் எனக்கும் உங்களுக்கும் இந்த ரமலானை வீணடித்து விட்டு எத்தனை ரமலான்களை சந்தித்தாலும் கூட என்னையும் உங்களையும் அல்லாஹ்வுடைய கோபத்தில் இருந்து நரக நெருப்புல இருந்து பாதுகாக்க முடியாது. துனியாவுடைய சில விடயங்களில் பொழுது நாங்கள் மீளிருக்கிறோம், பிரகாசம் அடைகிறோம், வரவேற்புகள் இருக்கிறது என்றாலும் அவைகளை விட்டு வைத்து எங்களுடைய மதி இழந்து விடக்கூடாது, மயங்கி விடக்கூடாது. இரண்டாவது சொன்னார்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி அவர்கள் என்னுடைய பெயரை கேட்டு, நபியே உங்களுடைய பெயரை கேட்டு யாரேனும் சலவாத்தை உச்சரிக்கவில்லை என்றால் வாழ்நாள்ல ஒரு தடவையாவது ரசூலுல்லாஹ்வுடைய பெயரை கேட்டு சலவாத்து உச்சரிக்காதவர்களும் இருக்கின்றார்கள். பேரளவுல முஸ்லிமாக இருக்கக்கூடியவர்கள் நம்மிலே எத்தனையோ பேர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை கேட்டால் சலவாத்து சொல்ல வேண்டும் என்பதை கூட தெரியாமல் இப்பொழுதும் காலத்தை கழித்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். அவர்களும் நாசமாகட்டும், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் மௌனமாக இருந்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொல் ஆமீன், நபியே ஆமீன் சொல்லுங்கள், ஆமீன் என்றார்கள். மூன்றாவது படியிலே ஏறும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஆமீன் சொல்லி பதுவா செஞ்சது தான் பெற்றோர்களை அடைந்திருந்தும். இது ரமலான்ல நடந்த நிகழ்வு. பெற்றோர்களை அடைந்திருந்து அல்லது ரெண்டு பேர்ல ஒருத்தரை அடைந்திருந்து அவர்களின் மூலமாக சுனத்தை பெறாது, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறாது, இந்த மாதத்திலையும் தாண்டோடித்தனமாக கழித்தவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் என்றார்கள். இன்று பெருநாள் அன்றைக்கு மட்டும் உம்மாவை பார்க்கறதுக்கு ஒரு ஒயில் சாரியோடையும் ஆயிரவாவோடையும் போறான். இதனால தடமை நிறைவேற்றியவராக ஆகிடுவாயா? யாரையோ கண்ட ஒருத்தியை எடுத்துக்கொண்டு ஓடி போனான், தாயையும் தந்தையும் பார்க்கறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல, ஏதோ இறுதி கட்டத்துல வாரான், உயிர் போக போகுது, சக்கராத்தில் இருக்கிறார்கள். அந்த நேரம் தான் இவனுக்கு உம்மாவை பற்றி ஞாபகம் வந்திருக்கிறது. அதுவும் யாராவது அதனை ஞாபகம் ஊட்டியதின் காரணமாக இப்படியான சமுதாயமும் இன்று இருக்கத்தான் செய்து. பெருநாளைக்கு மட்டும் பிஜாமா சாரத்தோட ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் எடுத்துக்கொண்டு போய் வாப்பாடு கடமையை நிறைவேற்றி விட்டேன் என்று நினைக்கிறான். நிச்சயமாக வாழ்க்கைக்கு நாம் நாசத்தை விதைக்கின்றோம். எங்களுடைய பிள்ளைகள் கூட எங்களுக்கு உதவ மாட்டார்கள், சந்ததிகள் உதவ மாட்டார்கள், அவர்களின் மீது கண்ணீர் சித்தமாகும். கவனத்துடன் இருங்கள் என்ற ரப்புடைய வார்த்தையை பாருங்கள். வக்கலா ரப்புக அல்லா தாகுது இல்லா இயாது, வணங்குவதாக இருந்தால் ரப்புடைய தீர்ப்பு அல்லாவை மட்டும்தான் வணங்க வேண்டும், வேற யாரையும் நீங்கள் வணங்க கூடாது. வபில் வாலிதைன் இஹ்சானா, அல்லாஹ்வுடைய வணக்கத்தோட அவனுக்கு இபாதத் செய்ய வேண்டும் என்கிறதோட அல்லாஹ் இணைத்த அமல் தான் உங்களுடைய பெற்றோர்களுக்கு தாய்க்கும் தந்தைக்கும் நல்லுபகாரம் செய்யுங்கள், அவர்களுக்கு எஹ்சான் செய்யுங்கள். வபில் வாலிதைன் இஹ்சானா, அந்த இஹ்சான் அவர்களுடைய வாலிபத்திரத்தை எவனும் அல்லாஹ் சொல்லல,
அந்த பாரம் அவர்களுடைய எலும்புகளையும் தோள்களையும் அவருடைய சதைகளையும் வலிமை இருக்கும் பொழுது நீங்க செய்யுங்க என்று அல்லாஹ் சொல்லல. மாறாக உங்களுடைய உதவி தேவைப்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. அவர்கள் வயோதிப்பம் அடைந்து விட்டார். ஒன்றிடத்துல ரெண்டு பேரும் வயோதிப்பம் அடைந்து உயிரோடு இருக்கிறார்கள் அல்லது ஒருத்தர் இருக்கிறார்கள். இந்த நேரம் உபகாரம் செய். இந்த நேரத்துல தான் அவருடைய அசிங்கங்களை தாண்பாய். இந்த நேரம் அவருடைய வாழ்வு பொழிவு இருக்க மாட்டாது. உனக்காக அவருடைய எலும்புகள் எல்லாம் பலவீனமாகிவிட்டது. அவருடைய கண்கள் தெரியாமல் போனது. அவர்களுடைய காதுகள் கூட கேட்காமல் ஆகிவிட்டது. சருகணம் மாறி போயிருக்கிறார்கள். உடம்பு மேனி தோல் அழைத்திலையும் மாறுதல்கள் அவைகள் சுருக்கம் விழுந்திருக்குது. இந்த நேரம் உன்னுடைய வாப்பாவை முற்படுத்த கூட நீ மறுக்கிறாய். கியாமத்துடைய அடையாளங்கள் ஒன்று தான் அக்ஸா அபாஹு. திருமதியுடைய ஹதீஸ்ல 15 விடயங்களை சொல்லிக் கொண்டு வரும் பொழுது தபா தந்தையை அவன் தூரமாக்குவான், அவரை வெறுப்பான், தன்னுடைய தோழர்களுக்கு மத்தியில அவரை முற்படுத்த மாட்டான், இது என்னுடைய தந்தை என்று சொல்வதற்கு கூட வெட்கப்படுவான், உம்மாவை நோய்ப்பான் என்று ஹஜரத் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அந்த நிலைமையில நீ விமோசனத்தை அடைய முடியாது. எத்தனை சந்ததிகள் ஒன்னிலிருந்து உருவெடுத்தாலும் கூட அவர்கள் அனைவருமே நாசத்துக்குத்தான் விதை விதைப்பார்களே தவிர விமோசனத்தின் பால் போக முடியாது. உன்னுடைய பெற்றோர்களை நீ கவனிக்காத புறத்தில் அல்லாஹ்வுடைய வணக்கத்துக்கு பின்னால அவன் இணைத்தான் என்றால் இதனுடைய மகத்துவத்தை எந்த அளவு விளங்கினோம். இந்த தலையங்கம் எங்களுக்கு பழகித்தான், இந்த தலையங்கத்தில் எங்களுக்கு அறிவு இருக்குது தான் என்றாலும் இன்னும் உள்ளத்துல இறங்காது ஒரு பாடம், படிப்பினை பெறாத பாடமாக இன்றும் இருந்து கொண்டுதான் இருக்குது. வெறுமனே ஏதோ கொண்டு போயிட்டு உம்மோடையும் வாப்பாவுடையும் மண்டியில போட்டு விட்டால் நாங்கள் நினைக்கிறோம் கடவுளை நிறைவேற்றி விட்டோம் என்று. அவர்கள் எங்களுடைய பணத்தையோ எங்களுடைய பரிசுகளையோ எதிர்பார்க்கிறதல்ல. மாறாக ஒரு 2-3 நாளைக்கு ஒரு தடவையாவது வந்து எனக்கு பக்கத்துல உட்கார்ந்து உம்மா வாப்பா என்ற இரக்கமான ஒரு வார்த்தையை பேச வேண்டும் என்று தான் விரும்புகிறார்கள். ஒவ்வொரு பிள்ளையும் உணர மாட்டார்கள். அவர்கள் தந்தையாகி தான் செய்த அதே விஷயத்தை தன்னுடைய மகன் செய்யும் பொழுது தான் உணர்வார்கள். அந்த நேரம் ரொம்ப தாமதம். கண்ணீர் வடிப்பான் தன்னுடைய உம்மாவப்பா, கண்ணீர் வடிப்பான் தன்னுடைய வாப்பாவை நினைச்சு. ஆனா அவர்கள் புதைந்த இடத்துல புட்கள் கூட இல்ல. கரியமான சகோதரர்களே, நாம் ஒரு நாள் கை செய்தப்படும், அது மாலம் வறுமையுடைய கை சேதமாக இருக்கும். இதனால் அவர்கள் வயோதிப்பம் அடைந்ததன் பின்னால அதிகம் கவனம் செலுத்து என்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. ரெண்டு பேரும் இருந்தா ரெண்டு சொர்க்கத்துடைய வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது உனக்கு. நீ மௌத்தா போனா அதுல எதின் நாட்டாய உட்புகுவாய். ரெண்டு பேரும் இல்லை என்றால் வாசல் மூடப்பட்டு விட்டதே. ஒருத்தர் இருந்தா ஒரு வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுதே பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கிறதே தான். ரெண்டு பேர்ல ஒருவர் இருந்தாலும் அவ்கிலாஹுமா இருவர் இருந்தாலும் நீ மோசமாக நடந்து கொள்ள கூடாது. அதுல முதலாவது வார்த்தையை பேணிக்கொள். என்ற வார்த்தையை கூட உபயோகிக்காதே. சில சந்தர்ப்பங்களில் துப்புவார்கள். இதனால எப்ப பார்த்தாலும் துப்பி கொண்டிருக்கிறீங்க சி என்று இன்றும் சொல்லக்கூடிய பிள்ளைகள் இருக்கத்தான் செய்தார்கள். வாப்பா வயோதிப்பம் அவருக்கு காத்து போய்கொண்டு இருக்குது. வாப்பாவை கேவலப்படுத்துகிறான். அவருடைய எலும்பு பலவீனமாயிருக்குது. அது அவருக்கு கட்டுப்படுத்த முடியல. அதற்காக நீ ஓண்ட வாப்பாவுடைய அந்த காற்றை சூழத்துடைய காற்றாக உணராத வரைக்கும் அல்லாஹ் இடத்துல உனக்கு ஒரு நாள் மீடியேஷன் கிடைக்க மாட்டாது. அந்த அளவுக்கு அவருடைய வெறுப்புகள் கூட விருப்பமானதாக ஆக வேண்டும் என்கிறதனைத்தான் அல்லாஹ் இந்த வார்த்தையின் மூலமாக உணர்த்துகிறான். பலா சத்துள்ள அடுத்தது வயோதிப்பர்கள் வரும் பொழுது
யாருக்கும் பொறுக்க முடியாது. உன்னுடைய வீட்டு தேடி ரெண்டு பேரும் வந்தா வலா தன்ஹருகுமா, அவர்களை விரட்டாதே. சில நேரம் விரட்டாட்டியும் கூட மனதில ஒரு விதமான வெறுப்பு உண்டாகி விடுகிறது. அங்க மருமகனுக்கும் உண்டாகுது, மகனுக்கும் உண்டாகுது. வந்து ஒரு ரெண்டு மூன்று நாட்கள் நின்றுட்டால் இவருடைய நிம்மதியே போயிடும் போல உள்ளுக்குள்ள தகராறு நடக்குது. இப்பொழுது மனதை திருப்திப்படுத்த வேண்டும் என்றதுக்காக வேண்டி தாயையும் தந்தையும் வெளியிலே அனுப்பக்கூடியவர்கள் நம்மிலே ஏராளம். ஒரு மகன் ஒரு சாக்குல கோலியில தந்தையை கட்டி சுமந்து கொண்டு போய் ஒரு கிணத்து கட்டுல வைக்கிறான். இவனுடைய தொல்லை இன்றையோடு முடிஞ்சு தள்ளிவிடுவோம் கிணற்றுக்குள்ள. இமாம் ஜமஷரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தஃசீருல் கஷ்ஷாஃப்ல இந்த சம்பவத்தை எழுதுகின்றார்கள். கிணறு கட்டில வைத்ததும் சாக்குக்குள்ளே இருக்கும் தந்தை உணர்ந்தார், மகனே என்று அழைத்தார். ஏன் என்னை இந்த கிணத்துல மட்டும் தள்ளிடாதே, வேறொரு கிணத்துல தள்ளிடு. ஏன் சொல்றீங்க? ஏந்த வாப்பா இந்த கிணத்துல தான் தள்ளினேன். உடனே சாக்க கீழே விட்டு ஓடி வந்துட்டான். ஜெயமானவர்களே, எப்படி நடக்கிறோமோ அதே மாதிரி நடத்தப்படுவோம் என்கிறதை மறந்துவிடக் கூடாது. இவ்வாறான ஓரிரு விடயங்கள் போதும் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய சென்டென்ஸ்களை உணர்றதுக்கு. உமா வாப்பாவை வீணாக்கி விட்டு எதனூடாகவும் ஈடேற்றம் பெற முடியாது. வீணாக்கி விட்டு நாம் பெரும் அந்தஸ்தில இருக்கிறோம் என்று சிலர்கள் உணர்ந்தாலும் கூட வெகு சீக்கிரத்தில் அவருக்கு கேவலத்தை இழிவை கொண்டு வந்து சேர்க்கும், வறுமையை கொண்டு வந்து சேர்க்கும். ரொம்ப சமுதாயங்களுக்கு முன்னால அவன் மதிக்கப்படாதவனாக கூட மாறிவிடுவான். அந்த காட்சிகள் இன்று கண்கூடாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இதனால் அவர்கள் உன்னுடைய வீடு தேடி வந்தா உன்னால இயன்ற அளவு அவர்களுக்கு அடைக்கலம் கொடு. பலா தன்ஹருஹுமா கண்ணியமான முறையில் அவர்களுடன் உரையாடு, கண்ணியமான முறையில பேசு. காது கேட்கதில்லை, ரெண்டு தடவை கேட்பார், மூன்று தடவை கேட்பார், நான்காவது தடவை உன்னுடைய சத்தம் உயர்கிறது. கிதாபில் ஒரு சம்பவத்தை கொண்டு வருகிறார்கள். ஒரு தந்தையும் தன் தலையனும் மகனும் அமர்ந்திருக்கிறார் வீட்டினுடைய ஸ்டோப்புல. அங்க முன்னால ஹாஃப் வால் அறவட்ட சுவர் இருக்குது. ஒரு காலம் வந்து சுவர்ல நின்றது. வாப்பாவுக்கு காது கொஞ்சம் கேட்கிறது குறவு, கண்ணும் விளங்குது இல்ல. மகனோ திடாத்திரமான வாலிபன் வலுவுள்ளவர். மகனிடத்திலே வாப்பா கேட்டார், அந்த பறவையை என்ன மகனே? சொன்னார், ஏதோ வந்து வந்தேன் மொய்த்தது, அது என்ன? காகம் என்றார். இரண்டாவது தடவை கேட்டார், மகனே அது என்ன? காகம் என்றார். மூன்றாவது தடவை கேட்டார், அவருடைய அந்த வாய்ஸ் சத்தம் கொஞ்சம் மாறி வேகமாக வருது. அவர் காகம் வாப்பா என்று உச்சரிக்கின்றார் உச்சக்க சத்தத்திலே. நான்காவது தடவை கேட்கிறார், காகம் என்று எத்தனை தடவை சொல்றது? உங்களுடைய காது செல்வா? பதில் அளிக்கிறார். வாப்பாவுடைய கண்கள்ல கண்ணீர் ததும்ப சொல்லுகிறார், வினுது கண்ணீர் சொட்டுகள், மகனே ஒரு நாள் இதே காட்சி நான் அந்த நேரம் ரொம்ப வலுவுள்ள ஒரு வாலிபன், நீ என்னுடைய மடியில மலனை மொழி பேசுபவன். இதே நேரம் இதே சந்தர்ப்பம் இதே போன்ற நிகழ்வு, ஒரு காகம் வந்தது, அது அறவற்ற சுவர்ல மொய்த்தது, நீ என்னிடத்துல மலனை மொழியில கேட்டாய், அது என்ன வாப்பான்று? நான் உன்னுடைய பேச்ச அடிக்கடி கேட்க ஆசைப்படுறவன், உன்னை புன்முறுவல் பூத்துக்கொண்டே உரையாற்றுபவன். நான் சொல்றேன் மகனை காகம், நீ இரண்டாவது விடத்தை கேட்டால் நான் பதில் அளித்தேன் காகம், மூன்றாவது விடத்தம் கேட்டாய். இப்படி பத்து தடவை அல்ல, இருபது தடவை அல்ல, 25 தடவை நீ என்னிடத்தில் அது என்ன என்று கேட்டாய், நான் காகம் என்றேன். ஆனால் ஒரு 4 தடவையோட உன்னுடைய சவுண்ட் மாறுத்தது மகனே. கெடியமானவர்களே, இந்த அளவுக்கு பெற்றோர்கள் எங்களிடத்துல கடமைப்பட்டவர்கள். அவர்களோட பேசும் பொழுதும் கண்ணியமான முறையில அவர்கள் ஒரு விஷயத்தை அறிய விரும்புவார்கள். காது கேட்க மாட்டாது, பக்கத்துல இருந்து காதுல தான் சொல்ல முடியும் என்றாலும் கூட அதற்கு பதில் கொடுக்கிறதுல தான் எங்களுடைய முன்னேற்றம் இருக்கிறது. உம்மா வாப்பாவுக்கு பதில் கொடுங்க, முழு சமுதாயமே உங்களுக்கு பதில் அளிக்கும். உம்மா வாப்பாவை அலட்சியப்படுத்துங்க, சமுதாயம் உங்களை விட்டும் விரண்டோடும் கேவலப்படுத்தும். யாருடைய உம்மாவும் வாப்பாவும் உயிரோடு இல்லையோ வெள்ளிக்கிழமை அன்று அவருடைய கபுரறை தெரிந்தால்
போங்க அந்த இடத்துல தேய்த்து துவா செய்ய. சொன்னார்கள், யாரு அவ்வாறு ஒவ்வொரு வெளிக்கிழமையும் செய்வார்களோ உயிரோடு இருக்கும் பொழுது தன்னுடைய தந்தைக்கும் தாய்க்கும் செய்ய முடியாத கடவை நிறைவேற்றிய பிள்ளைகளுடைய பட்டியலை சேர்ந்து விடுவார்கள் என்றார்கள். எனக்கு செய்யக்கூடிய உபதேசம் தான் தொடர் ஆயத்துல பாசம் பணிவு என்ற ரெக்கையை அவர்கள் இருவர்களுக்காக வேண்டியும் விரித்திவிடு. ரெக்கை இருக்குமாறு சொல்கிறார், துண்டிக்கப்படக்கூடாது, இப்பொழுதே விரித்துக்கொள் என்பது தான் விளக்கம். அந்த ரக்கை தான் அடைக்காக்கக்கூடியது. உன்னுடைய தாயின் தந்தையை சிறு பிராயத்தில் எப்படி அவர்கள் உன்னை அடைக்காத்தார்களோ அதே போலவையும் பாதுகாக்க வேண்டும் என்கிறான் அல்லாஹ். மேலும் ஏன் ரக்கையை விரிக்குமாறு சொன்னால் பணிவாக நடந்து கொள் என்று சொல்லலாமா? மெட்ட பொருட்கள் ஏன் அல்லாஹ் அப்படி பேசினான்? அவங்க அழைத்தால் வாரேன் என்று நடந்து போறதுக்கு அல்ல, இதோ வந்துட்டேன் என்று ஓடி போறதுக்கு அல்ல, மிகவும் தீவிரமாக அவர்களிடத்துல நீ வந்து நிற்கோரம் பறந்து செல்வதற்காக என்கிறதை சசூருடைய விளக்கம் எழுதுகிறார்கள். இதனால் தான் பாசம் எனும் ரக்கை பணிவெனும் ரக்கை அவர்களுக்காக வேண்டி தாழ்த்து என்கிறார். ரக்கை இருந்து பறந்து செல்வதை போல அவருடைய அழைப்புக்கு பதில் கொடுக்கோரம். உம்மா இன்றைக்கு சமையல் அறையில காலையிலிருந்து மாலை வரைக்கும் நின்றிருக்கிறார். அவருடைய கால் எல்லாம் வெறுக்கோஸ் வந்திருக்கிறது, அதுக்குள்ளேயே அவருடைய காலம் வீணாகிட்டது. பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்கிறதுக்காக, கடவுளுக்கு கடமையை செய்ய வேண்டும் என்கிறதுக்காக, ஆனா சில பிள்ளைகள் இருக்கிறார்கள் இந்த உம்மோட கஷ்டத்தை உணர்ந்திருக்கிறார். சில மாப்பிள்ளமார்கள் இருக்கிறார்கள் மனைவியுடைய கஷ்டத்தை உணர்ந்தது கிடையாது, இவ்வளவு நேரம் இந்த சமையல் அலைவ கஷ்டப்படுறாளே, அவள் இந்த நிலைமைக்கு ஆளாக்கப்பட்டது, எங்களுக்கு படைக்கிறதுக்கு தானே, எது படைக்கிறது, சாப்பாடு மற்றும் உண்டான விடயங்கள் அனைத்தையும் எங்களுக்காக முன் வைக்கிறதுக்கு தானே, இறக்கம் வாரது கிடையாது. அவள் ஒரு பிள்ளைக்கு தாய் என்ற சிந்தனையோடு இன்னமும் சில கணவன்மார்கள் பார்க்கல, இதனால் அவருடைய பொறுமதி விளங்குதில்லை. அவள் வீட்டுக்குள்ள இருக்க வெளியே போகக்கூடியவர்களுடைய அந்த கண்ணியமும் அந்த ஆசையும் உடைய உள்ளத்திலே வந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் குடும்ப வாழ்க்கை அந்த பந்தத்தை உறுதிப்படுத்துறதுக்கு தான் எஸ்டிஆர் எந்த சுய விருப்பமும் இல்லாமல் ஒரு மகன் உடைய திருமணத்துக்கு பின்னால மனைவியின் பக்கம் உள்ளத்தை திரும்புகிறான். யாரும் சொல்ல முடியாது நான் கல்யாணம் முடிச்சதன் பின்னாலும் எங்க உம்மாவின் மீது அன்று வைத்த இரக்கத்தை இன்றும் வைத்திருக்கிறேன். மதுசா மாணவர்கள் உம்மாவை பார்க்க கிடைக்கல அழுவார்கள். சில மதுசா மாணவர்கள் உம்மாவோட இருக்கணும் என்கிறதுக்காக வேண்டி அவருக்கு இன்மையே தடுத்து கொண்டார்கள். அந்த அளவுக்கு பாச முடியவர்கள் அவர்களை போயிட்டு பார்த்தால் தான் முடியும். அந்த ததும்பல் இவன் திருமணம் முடிச்சதன் பின்னால் இருக்க மாட்டாது, அப்படி இருக்கும் என்று ஒருவன் சொன்னா போய் சொல்கிறான். அவனுடைய கைதல் திருப்தியார் சுய விருப்பம் இல்லாமலே அல்லாஹ் திருப்பிடுகின்றான். ஏனெனில் ஒரு கணவன் அவனுடைய உம்மாவுக்கு அதாவது வாப்பா இரக்கம் காட்டினார், இப்ப இவன் இவளுக்கு இரக்கம் காட்டணும் என்றாலும் அந்த இரக்கம் பெற்றோர்களுடைய கடமையை விடவும் நிகழ்க்க கூடாது. இதனால் தான் எத்தனையோ சஹாபாக்களுடைய மருமக்கள் அதாவது மருமகள்மார்கள் தலாக் சொல்லப்பட்டிருக்கின்றார்கள். ஏன் ரசூலுல்லாஹ் அதனை அனுமதித்தார்கள்? இந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு விருப்பமான பெற்றோர்கள் அவர்கள் இந்த மனைவியுடைய விடயத்தில் அவனுக்கு நல்லவில்லை என்று கருதுகிறார்கள் என்றால் அதற்கும் அவர்கள் இரண்டாக இருக்க மாறாக அவர்கள் அவர்களை விட்டு விலங்குவதற்கு கொடுத்தார்கள். கொஞ்சம் சிந்தனை செய்யுங்க, எங்களுடைய பாசம் திரும்பினாலும் கூட எங்களுடைய கடமை பாடுகள் திரும்பிவிடக் கூடாது, எங்களுடைய பார்வை எங்களுடைய வார்த்தைகள் திரும்பிவிடக் கூடாது. எங்களுக்கு சொல்றது பாசத்திலையும் அவர்களுக்கு நீ குறை வைக்க கூடாது. மறுக்க கூடாது. அந்த துவா நீ நினைத்த மாத்திரத்துல செய்யறதுக்கும் அல்லாஹ் விடல, அல்லாஹ் துவாவை சொல்லியே தந்தான். சொல்லு வக்குள், நீ சொல்லு ரப்பி ரஹம் ஹுமா, உம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நீ இரக்கம் காட்டு, கருணை காட்டு, அருள் மாறி பொழி, ரப்பி ரஹம் ஹுமா,
அவர்கள் வளர்த்தார்களோ அதே போல அவர்களை நீ இரக்கம் காட்டுநாயரே என்று துவா செய்யுங்கிறது படைத்த ரப்பு எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றான் என்றால் கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள் சகோதரர்களே. வாழ்க்கையில என்ன தோல்விகளை அடைந்தோமோ அவைகள் அனைத்தும் பெற்றோர்களுக்கு மாறு செய்ததுனால அவர்களை கவனிப்பாரற்று விட்டதின் காரணமாகத்தான் நாங்கள் அடைகிறோம். இன்றைக்கு கொண்டு வரக்கூடிய சில பொருட்கள் துனியாவுடைய பொருட்கள், அது உணவுப் பொருட்களாக இருக்கலாம் அல்லது சில ஆசையூட்டக்கூடிய பொருட்களாக இருக்கலாம். அதனுடன் முதலாவது சந்திக்க வேண்டியவர் தாயானவர். மனைவிக்கு அதுல குறை செய்யறதில்லை, பிள்ளைகளுக்கு அதுல குறை செய்யறதில்லை. இதனால தானே புகாரி ஷரீஃபுடைய இக்கட்டான சந்தர்ப்பத்துல சிக்கி கொண்ட மூவர்ல ஒருத்தர் சொல்கிறார், யா அல்லாஹ், இந்த குகையில நாங்க மலைக்கு ஒதுங்கினோம், மலையில இருந்து பெரிய பாறான் கல்லு வந்து குகையை அடைத்து விட்டது, இதனை நீ அகற்ற வேண்டும், ஆனாலும் வழி இல்லையே. இஹ்லாஸோட செய்த அமல்களை முன்வைப்போம் என்றார்கள். ஒவ்வொருவரும் அல்லாஹ்வுக்கென்றே கலப்பற்ற முறையில செய்த அமல்களை முன்வைத்தார்கள். சற்று நகர்ந்தது என்றாலும் வெளியேற முடியல. இறுதியானவர் துவா செய்கிறார், யா அல்லாஹ், எங்க அப்பா யோசிப்பார்கள், நாம் ஆடு மேய்ப்பதற்கு தூரத்தில் ஆடு மேய்க்குவதற்கு அதாவது அவைகளுக்கு இலக்கொலை வெட்டுவதற்கு தூர செல்வேன், அவைகள் சாப்பிட்டால் தான் பால் கொடுக்கும், அந்த பாலை நான் கலந்தால் முதலாவது எங்க உமாவுக்கும் பாப்பாவுக்கும் கொடுக்கிறது தான் வழக்கம், ஆனால் ஒரு நாள் பால் கறந்து மிகவும் லேட்டாகி வந்துட்டேன், எங்க உமா பாப்பாவும் தூங்கிட்டாங்க, அவர்களை விழிக்க வைக்க நான் விரும்பவில்லை, எங்க பிள்ளைகள் பசியிலே கதறுகிறார்கள், அவர்களுக்கு பால் கொடுத்தால் தான் அமைதி அடைவார்கள் என்றாலும் அவர்களுக்கு கூட பாலை நான் முற்படுத்தல்ல, எங்க உமாவுக்கும் பாப்பாவுக்கும் கொடுக்கும் வரைக்கும் எப்பொழுது அவர்கள் கண் விழித்தார்களோ அதன் பின்னால முதலாவது அவர்களுக்கு ஊட்டிவிட்டு தான் நான் என் பிள்ளைகளுக்கு கொடுத்தேன், இதையால் நான் உனக்காக செய்தேன், அகற்றிவிடு கல்லை, கல்லை நகன்றது சம்பூர்ணமாக. அவர்கள் வெளியேறினார்கள். எங்காமல் செய்தாலும் இக்கட்டான நேரத்தில் இஹ்லாஸில் சில மாற்றங்கள் உருவாகும். ஆனா உம்மா வாப்பாக்கு செய்ததுல அல்லாஹ் சுபஹான வ தஆலா இஹ்லாஸ்ல பலகீனம் இருந்தாலும் அதனை வலுவூட்டும் ஒரு அமலாக மாற்றி விடுவான் என்கிறதுல சந்தேகம் இல்ல. நானும் நீங்களும் கனியமான சகோதரர்களே, வெகு விரைவாக சுவர்க்கத்தை அடையிறதுக்கு அவர்களை அரவணைப்போம். ஒவ்வொரு நாளும் தாய் தந்தை வசிக்கக்கூடிய வீட்டுக்கு அருகாமையாகத்தான் போற, ஆனா அந்த பக்கம் நேரெடுத்தும் பார்க்காத சில பிள்ளைகள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஏனெனில் மற்ற வேலைகள் எல்லாம் செய்யறதுக்கு டைம் இருக்குது, அதுக்குள்ள கொஞ்சம் போயிட்டு ரெண்டு வார்த்தை பேசுறதுக்கு நேரம் இல்லை. ஏதேனும் பொருட்களை கொண்டு வந்தா முதலாவது தாயும் தந்தையும் சந்தித்து விட்டு பிறகு அவருடைய வீட்டுக்குள்ள நுழையும் பழக்கத்தை கொண்டு வர வேண்டும். அப்பொழுதுதான் எங்களுடைய பிள்ளைகள் அதனை பார்த்து எங்களுக்கும் உபகாரம் செய்வார்கள். இல்ல, யாசினோங்கிறது ஒரு பக்கம், உம்மா வாப்பா என்ற ஞாபகம் கூட அவனுக்கு வரமாட்டாது. நாங்க அல்லாவிடத்துல ரொம்பவும் நெருக்கமானவர்களாக ஆகிறதுக்கு அல்லாஹ் அவனோட அவனுடைய இபாதத்தோட இணைத்த மாபெரும் உபகாரம், மாபெரும் பண்பு, மாபெரும் கொடுப்பனவு தான் எங்களுடைய உம்மா வாப்பா என்கிறத மறந்து விடக் கூடாது. எங்களுக்கு தெரியும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். சஹாபாக்கள் ரசூலுடைய முகம் பார்க்காது காலம் கழிய மாட்டாது. ஒரு சஹாபி சாப்பிட்டு கொண்டிருக்கிறார், ரசூலுடைய ஞாபகம் வருது, அவருடைய திருவதனத்தை பார்க்க வேண்டும், அவருடைய பொலிவுள்ள முகத்தை பார்த்தால் தான் ஆனந்தம் அடைவார், மனது நிம்மதி அடையும். ஓடி வந்தார், நபி அவர்களை பார்த்தார், சொன்னார், யார் ரசூல் அல்லாஹ், இன்றைக்கு உங்களுடைய ஞாபகம் வந்தா எங்களுடைய மனைவி மக்கள் பிள்ளைகள் எங்களுடைய சாப்பாடை கூட விட்டுட்டு ஓடி வந்து உங்களை பார்க்கிறோம் நாயனே. அப்படியான ஒரு அன்பு ரசூலன் மீது இருக்க வேண்டும், அது உம்மா அப்பாவிடம் மிகைத்தன்பாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். பார்த்துட்டு சந்தோஷம் அடைஞ்சாங்க. அவரு எந்த அளவுக்கு ரசூலுடைய முராபத்த தோழமை வேண்டும், அது இல்லாம சொர்க்கம் கூட எனக்கு பிரயோஜனம் அளிக்க மாட்டாது, இன்பமாக இருக்காது சொன்னார். யார் சொல்லலாம்,
இன்றைக்கு ஞாபகம் வந்தா பார்க்கிறோம், நிம்மதி அடைகிறோம். ஆனா கியாமத்து நாள் அன்று நீங்க உயர் அந்தஸ்துல நபிமார்களுடைய சுகதாக்களோட சாலிகங்களோட சித்திகங்களோட இருப்பீங்களே, எங்களுக்கு உங்களுடைய முராசகா சொஹபத் கியாமத்துல சொர்க்கத்துல கிடைக்காதே சொன்னாங்க. நீங்க விக்கந்தரத்தை சுஜூத் அதிகமான சஜிதாக்களை செஞ்சு அந்த முராசகத்தை தோழமே அடைஞ்சுக்கோங்க. இன்றைக்கு தராவித்தோடது ரொம்ப கஷ்டம், 20 ரக்காத்துல நிக்கிறது அவரை ஏதோ கொல்ல கொண்டு போறது மாதிரி, குர்ஆனை கேட்கிறது மிகவும் சிரமம். இதுதான் ஈமான் இஹ்திசாபுக்கு அடையாளம் இல்ல. நாங்க எங்களை தயார் செய்து கொள்ள வேண்டும் இரவு வணக்கங்களுக்கு. தூக்கம் நீக்கிறதாக இருந்தால் பால் நேரத்துல 1 மணிக்கியாலமோ 2 மணிக்கியாலமோ தூங்கி விட்டு இந்த இரவு வணக்கங்களுக்கு நிறைவு கொடுக்கிறதுக்கு முயற்சி செய்ய வேண்டும். சுன்னத்தான தொழுகைகளின் மூலமாக அதிகமான சஜிதாக்களினால் என்னுடைய தோழமை அடைந்து கொள்ளுங்கள் என்றார்கள் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஹாரிஸா பின் மாமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய சத்தம் கேட்குது சொர்க்கத்தில். அவர் குர்ஆன் ஓதுறார். ரூஹானியங்கள் என்றது குர்ஆனுல் ஜன்னா, சொர்க்கத்துடைய குர்ஆக்களுக்கு ரூஹானியங்கள் என்று சொல்லப்படும். யார் சங்கீதம் கேட்பாங்களோ லம் யஸ்மஅ ரூஹானியன் ஃபில் ஜன்னா என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நேரத்தில் மணி ரூஹானியன் யா ரசூலுல்லாஹ், அவர்கள் யார், மணி ரூஹானியன் அவர்கள் யார் என்று கேட்ட நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனுல் ஜன்னா, அதுதான் சுவனத்தினுடைய காரிமார்கள், அவர்கள் திருமறையை ஓதுவார்கள், அதனை கேட்க கிடைக்காது இந்த பாட்டுகள் கீதங்கள் கேட்கக்கூடியவர்களுக்கு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அதே காரிமார்களோட ஒரு சஹாபியும் சேர்க்கப்பட்டிருக்கிறார். ஹாரிசா பின் மாமான் ரலியல்லாஹும் ரசூலுல்லா மியராஜ் போறாங்க, அவருடைய குரல் ஓசை கேட்குது. நான் வரும் பொழுது அவரு மக்காவுல தானே இருந்தார், அவர் மரணிக்கவும் இல்லையே, மௌத்தாக இருந்தால் அந்த ஓசை கேட்கறது நியாயம் தானே, எப்படி இவருடைய குரல் கேட்குது ஜிப்ரீல்? சொன்னாங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அந்தத்தை அவருக்கு கொடுத்தது அவருடைய தாயின் காரணமா. காதுகள் கேட்கதில்லை, கண்கள் குருடு, வயோதிப்பம் மாது, அவளை பராமரிக்கிறார். தன்னுடைய பெத்த பிள்ளையை பராமரிப்பதை விடவும் பறிவோடு இப்பொழுது அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்தான். தலை கோதுவார், அவளை குறிப்பாட்டுவார், அனைத்து சேவைகளையும் செய்வார், மிகவும் பறிவோடு உணவுகளை ஊட்டுவார், தாய்க்காக தன்னே அர்ப்பணிப்பார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மௌத் அவருக்கு முன்னாலே அவருடைய அந்த குர்ஆன் ஓதும் ஓசையை சொர்க்கத்தில் கேட்க வைக்கிறார். ஹூர்லிங்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், அந்த மலாய்க்காமார்களும் இன்னும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்றால், இதை போன்ற ஒரு அமல் அன்றி வேற எந்த அமலின் மூலம் அல்லாஹ்வுடைய பொருத்தம் பெற முடியும் என்கிறத கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்க சகோதரர்களே. எனக்கும் உங்களுக்கும் தெரிஞ்ச பாடம், சஹாபி வாரார் மண் மிகுசி சஹாபத்தி யார் ரசூலுல்லாஹ், நான் ரொம்பவும் தோழமை கொண்டு அன்பித்து நல்ல முறையில் நடக்கிறதுக்கு சாத்திகமானவர் தகுதியானவர்கள் யார் என்று கேட்கிற நேரம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சட்டென்று பதில் சொன்னாங்க, கால உம்முக் போன்ற உம்மா, உம்மாவோட நல்ல முறையில் நடந்து கொள், அவர்களுக்கு உபகாரம் செய், அவங்க விடயங்கள்ல கண் கருத்துமாக இரு. அவர் கால சும்மன், பிறகு யாருக்கு நான் கடமைப்பட்டு இருக்கிறேன், கால உம்முக் ரெண்டாவது பதிலும் போன்ற தாய்க்கு. அவரு மீண்டும் கேட்டாரு, கால சும்மன், பிறகு யாருக்கு, சும்ம உம்முக் பிறகு போன்ற உம்மாவுக்கு. விடுங்க சஹாபி, கால சும்மன் பிறகு யாருக்கு, கால அபுக் போன்ற வாப்பாவுக்கு என்றார்கள். மூன்று விடுத்தங்கள் உம்மாவை முற்படுத்தினார்கள் என்றால், மூன்று கட்டங்கள்ல அவள் உனக்காக வேண்டி செய்த தியாகங்களை ஈடு கொடுக்க இந்த உலகத்தையே கொண்டு வந்து கொட்டினாலும் கூட உபகாரம் செய்தாலும் ஈடாக மாட்டாது. ஒன்று, உன்னை சுமந்திருந்த நேரங்கள் எந்த அளவுக்கு தூக்கங்களை துறந்திருப்பாள், அவளுடைய உடல்கள் மாற்றங்கள் ஏற்பட்டது, உனக்காக பல இரவுகள் விழித்திருந்திருக்கிறாள். அத்துடனே அவ்வப்பொழுது நீ வயிற்றுக்குள்ளே செய்யும் சேட்டைகளால் அவள் எவ்வளவு அவதிப்பட்டாள், அவளால் சாப்பிட முடியல, குடிக்க முடியல, அவள் சில கட்டங்கள்ல வாந்தி எடுப்பாள், அந்த வெறுப்பிலையும் உன்னை பரிவோடு சுமந்திருந்தாள், அந்த தாய் மூன்று இருளை உன்னை பெற்றெடுத்தாள், அடுத்தது உன்னை பிரசவிக்க கூடிய நேரத்துல உயிரையே பணியம் வைத்து உனக்காக அவளுடைய உயிர் போனாலும் இந்த பிள்ளையை காப்பாற்றுங்க என்று இன்று சொல்லக்கூடிய தாய்மார்கள் சொன்ன தாய்மார்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். அந்த நேரம் அவள் பட்ட வேதனையை எந்த வார்த்தைகளை கொண்டு ஈடு செய்ய முடியும்? மூன்றாவது உனக்கு பால் குடி மறக்கடிக்கும் வரைக்கும் அவள் பட்ட துன்பங்கள் இது ஒவ்வொரு இரவையும் சிந்திங்க, ஒவ்வொரு பாலையும் சிந்திங்க, நோம்புடைய அவளுடைய நாட்களை சிந்திங்க. இந்த அளவுக்கு சில பெண்கள் பிரெக்னண்டாக இருக்கும் பொழுதும் நோம்பை நோக்கின்றார்கள். குழந்தைகளுக்கு தாய்மார்கள் பால் கொடுக்கிறார்கள், நோம்பை நோக்கிக் கொண்டு இந்த அளவு சிரமங்களையும் படக்கூடிய தாய்மார்கள் நமக்கு மத்தியில் இருக்கிறார்கள். இப்படி எல்லாம் சிரமப்பட்ட உம்மாவுக்கு நீ கடமைப்பட்டிருக்கிறாய். 175 வீதம் அவளுக்கு கொடுக்க வேண்டும், 25 வீதம் தந்தைக்கு. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இதனால் சில அறிவாளிகள் சொல்கிறார்கள் கோல்டு மெடலுக்கு சொந்தக்காரி ஹஜ்ரத் அதாவது உம்மா, மேலும் சில்வர் மெடலுக்கும் சொந்தக்காரி உம்மா, பிரான்ஸ் மெடலுக்கும் சொந்தக்காரி உம்மா, ஒரு கன்சலேஷன் பிரைஸ் ஆறுதல் பரிசுக்கு சொந்தக்காரர் வாப்பா. அப்படி என்று வாப்பா குறைவாக கவனிக்கப்படக்கூடியவர் அல்ல, அல்லாஹ்வுடைய பொருத்தம் அவருக்குள்ளத்தான் இருக்கிறது என்கிறதனை சொன்னார்கள். ஒரு மகன் சுருக்கமாக நான் சொல்லி முடிக்கிறேன். வருகிறார் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல தன்னுடைய வாப்பாவை பத்தி முறைப்பாடு செய்யறது. இன்றைக்கு மகன்மார்கள் ஏராளமாக அப்படி இருக்கிறாங்க. என்ன முறைப்பாடு செய்வாரா? நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது சேர்த்து வைக்கிறத எந்த அனுமதி இல்லாம வாப்பா உபயோகிக்கிறார் என்று சொல்றதுக்கு வாரா? இது ரசூலுல்லாஹ் போறதுக்கு முன்னாலே வாப்பாவுக்கு கேள்விப்படுது. எந்த மகன் என்ன பற்றி ரசூலுல்லாஹ் முறைப்பாடு செய்ய போகிறார்? இவருக்கு உள்ளத்துல ரொம்ப கவலை. அதே பிறகு அவரும் வாரார் ரசூலுல்லாஹ். அந்த நேரம் உள்ளத்துல ஊசலாடுது சில என்ன அலைகள் மோதி கொண்டு இருக்க அல்லாஹ்வுடைய அர்ஷ தட்டுது. அதுல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார் இந்த வாப்பாவுடைய உள்ளத்துல வந்த என்ன அலைகளை இவர் போய் அந்த இடத்துல சேகரமாகும் பொழுது நீங்க எட்டி வைத்திருக்க வேண்டும் என்று சொல்ல ஹஜ்ரத் ஜிப்ரீல் வராங்க. மகனும் போறார், வாப்பாவும் போறார், ஹஜ்ரத் ஜிப்ரீலும் அல்லாஹ்வுடைய புறத்துல இருந்து வராங்க. இப்ப வரக்கூடிய தந்தையின் இதயத்திலே உதித்த அந்த எண்ணங்களை சமர்ப்பிக்குமாறு சொல்ல சொல்லுறாங்க. அதாவது உள்ளத்துல அவர்கள் உதித்தத ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்ல சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் ஹதீஸாக எடுத்து சொல்கிறாங்க. ரதவுத்துக்க மௌலூதன் வ மூத்துக்க யாப்பயா என்று நீளமான ஒரு கவிதை. அதுல ஒரு தந்தையுடைய உள்ளத்தின் ஆதங்கம், அவர் மகனின் மூலமாக எதிர்பார்க்கக்கூடிய விடயங்கள், அவர் அந்த பிள்ளைக்காக வேண்டிப்பட்ட கஷ்டங்கள், ஹஜ்ரத் ரசூலுடைய கண்கள்ல கண்ணீர், சூழ இருந்த சஹாபாக்களும் அழுகிறாங்க, ஹஜ்ரத் ஜிப்ரீலும் அழுகிறார், ஹஜ்ரத் ஜிப்ரீலும் அழுகிறார். கடைசியில சொல்றார், மகனே நீ எனக்கு இந்த முறையிலையா எதை போட்டு இருக்கிறாய்? உண்ட அடுத்த வீட்டுக்காரனோட நீ நடக்கக்கூடிய முறையாவது என்னோட நடக்க கூடாதா? அடுத்த வீட்டுக்காரன் அடுத்த உறவை பார்த்து அடுத்த இருக்கக்கூடிய வீட்டுக்காரனை பார்த்து சலாம் சொல்லி சுகமாவது கேட்பார். அப்படியாவது நீ என்ன விசாரிக்க கூடாதா? ஒரு அண்டை வீட்டானுக்கு கொடுக்கக்கூடிய கடமையிலேயாவது நான் உனக்கு முன்னேற இல்லையா? அதுல ரசூல் அழுகிறாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அழுகிறாங்க. முறைப்பாடு செய்ய வந்த மகனுக்கு சொன்னாங்க, ஒரு புறம் கொண்டு போயிட்டு கொடுக்கும் பொழுதே இவனுடைய உள்ளத்துல எத்தனையோ அசட்டை தனங்கள், வெறுப்புகள், இப்படியான பிள்ளைகள் எதனை வைத்து முன்னேற முடியும்? சிந்தனை செய்து பாருங்கள். அது மட்டும் இல்ல, வாப்பாட கடமை எந்த அளவுக்கு சட்டமாக கொண்டு வந்தது. ஒரு வாப்பா மகனை கொண்டால் அதற்கு ரிவெஞ்ச் எடுக்க முடியாது, அதுக்கு பழிக்கு பழி தீர்க்க முடியாது. வாப்பா மகனை கொண்டால், ஆனா மகன் வாப்பாவை கொண்டால் உடனே மகனை கொல்லப்படும். இந்த அளவுக்கு தந்தையுடைய அந்தஸ்தை இஸ்லாம் பேசியிருக்கிறது என்றால் கொஞ்சம் சிந்தனை செய்ய. எனவே சிலர் ரசூலுல்லாஹ் சந்திக்க வராததின் காரணமாக பெரும் பெரும் அந்தஸ்துகளை அடைந்திருக்கின்றார்கள். ஏன் சந்திக்க வரல? அந்த தாயுடைய குடும்பத்தினால. எனவே கரியமானவர்களே, இந்த ரமலானுடைய மாசில ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் மின்பரில் எங்களுக்கு பதித்து வைத்த பாடம் இந்த உம்மாவும் வாப்பாவும்
இன்றிலிருந்தே திருந்திக் கொள்வோம். வாழ்க்கையில ஒரு மாபெரும் திருப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு உம்மாவின் பாப்பாவையும் காரணமாக ஆக்கிக் கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்குரிய நற்பேற்றை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. எங்களுடைய பாவங்களை நன்மைகளாக மாற்றி புரிவாராக. யாரா இதுவரைக்கும் அவர்களுடைய எந்த விதமான விடயத்திலையும் கவனங்களை செலுத்தவில்லை, செலுத்தினாலும் அலட்சியமாக நடந்து கொண்டிருந்தது, திறக்குறைவு செய்து கொண்டிருந்தோம், யாரா நிறைவு கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக எங்களை ஆக்கி அருள் புரிவாயாக. உன்னுடைய பொருத்தம் அவர்களுடைய பொருத்தத்தில் இருக்கிறது என்று கூறியிருக்கின்றாய். அவர்களுடைய பாதங்களுக்கு கீழால் எங்களுடைய சுவனத்தையும் அமைத்தாய் என்றால் யா அல்லாஹ், உன்னுடைய பொருத்தத்தையும் சுவனத்தையும் எங்களுக்கு இந்த புனித ரமலானில் இருந்து தயார் செய்து அருள் புரிவாயாக. மற்றும் எங்களுடைய சகோதர சகோதரிகள், இளைஞர்கள், யுவதிகள், வயோதிபர்கள் என்று எங்களுடைய ரத்தம் களிமாவை ஏர்ந்தவர்கள் பாலஸ்தீனிலே அவதிப்படுகின்றார்கள், இடிக்க இடம் இல்லாமல் கஷ்டப்படுகின்றார்கள், அவர்களை நோம்புடைய நாட்கள் கூட யா அல்லாஹ் உன்னின் மீது தவக்கல் வைக்கப்பட்ட நிலைமையை நோற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அவர்களுக்கு விமோசனத்தை விடுவை ஏற்படுத்துவாயாக. அவருடைய விடயத்திலே தந்திரம் செய்யக்கூடிய அனைவர்களை தோடுபடியாக்குவாயாக. அவர்களை பூண்டோடு அழிப்பாயாக. அவர்களுக்கு ஹிதாயத் இல்லாத பட்சத்தில் அவர்களை நாசமாக்குவாயாக. பூமியில சிலுவாங்குவாயாக. அவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அனைவர்களுடைய பொருளாதாரத்திலே கையை வைத்து அவர்களை பிச்சைக்காரர்களாக ஆக்கி அனுப்புவாயாக. யா அல்லாஹ், எங்கள் அனைவரையும் எங்களுடைய இறுதி முடிவை மங்களமாக ஆக்கி அருள் புரிவாயாக. உங்களுடைய தன்பின் திரும்பிக் கொண்டு எங்களுடைய துவாக்களை கபூல் செய்வாயாக.